நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, தமிழக அரசு தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையில் நகர்ப்புற தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம் மூலமாக நகர்ப்புற பகுதிகளில் வசிக்கிறவங்க மாடி தோட்டம் அமைக்கிறதுக்காக ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டம் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நமக்கு விவரங்கள் சொல்கிறதுக்காக தொண்டாமுத்தூர் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் வசந்தி ஞானசேகரன் அவங்க நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்க உங்களுக்கு அந்த திட்டத்தை பற்றி விரிவாக சொல்லுவாங்க. வணக்கம் மேடம்.
வணக்கங்க. நான் வந்து தோட்டக்கலை உதவி இயக்குனராக தொண்டாமுத்தூர் வட்டாரத்தில் பணியாற்றிட்டு வரேன். இந்த நகர்ப்புற காய்கறி அபிவிருத்தி திட்டத்தை வந்து 4 வட்டாரங்களில் செயல்படுத்திட்டு வர்றோம். ஒன்று தொண்டாமுத்தூர், மதுக்கரை, எஸ்எஸ் குளம், பெருநாயக்கம்பாளையம், இந்த 4 வட்டாரத்தில் இந்த திட்டத்தினை செயல்படுத்திட்டு வரோம். இந்த திட்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்களே செய்து பாருங்கள் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சிங்காக நம்ம இதை கொண்டு போகிறோம். இப்போ ஒரு குடும்பத்தில் முதலெல்லாம் கணவர் மட்டும் வேலைக்கு போயிட்டு இருந்தார், இப்போது மனைவிமார்களும் வேலைக்கு போகிற ஃபேமிலியாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கணுங்கிற ஒரு முனைப்பு நம்மளிடையே இருக்குது. இப்போ காய்கறி தினமும் வாங்குகிறோம், ஆனால் அதில் எந்த அளவு மருந்து, அதோட விஷத்தன்மை இருக்குங்கிறது யாருக்கா தெரியுங்களா? காய்கறி உற்பத்தி பண்ணுற விவசாயிகள் வந்து அதிக அளவு லாபம் சம்பாதிக்கணும், அதிக மகசூல் அடையணுன்ற நோக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க பூச்சி நோய் வராமல் தடுக்கிறதுக்காக பல வகையான பூச்சி மருந்துகளையும் நோய் மருந்துகளையும் தெளிக்கிறாங்க. 2 நாட்களுக்கு ஒரு முறை தெளித்து மார்க்கெட்டுக்கு வர காய்கறியும் இருக்குது, அதைத்தான் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். இதில் விஷத்தன்மை வந்து அதிக அளவு இருக்குது, ரெசிடியல் எஃபெக்ட்னு சொல்கிறோம். அந்த விஷத்தன்மை அனைத்தையும் நம்ம தான் உட்கொள்கிறோம். அப்போது நம்மளுக்கு பேர் தெரியாத நோய்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. அதிக அளவு வந்து நம்ம மருத்துவத்துக்காக செலவும் பண்ணிகிட்ருக்குறோம். நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் அதிக அளவு கெடுது. இது எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. இதற்கு மாற்று வழி என்ன? இதுக்கு நம்ம என்ன செஞ்சால் நம்ம விஷமில்லாத காய்கறிகளை சாப்பிடலாங்கிற ஒரு கேள்விக்குறி நம்மிடையே இருக்குது. இந்த கேள்விக்குறிக்கு விடையாக தமிழக அரசு வந்து தோட்டக்கலைத்துறை மூலமாக நகர்ப்புற தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. சென்னையில் வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி பரவலாக எல்லாரும் இதில் பயனடைஞ்சு இந்த திட்டத்திற்கு நல்ல வரவேற்பு இருப்பதை கண்டு கோவை மாவட்டத்தில் இதை விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. இப்போ இந்த திட்டத்தில் நம்ம வந்து நம்மளே இந்த காய்கறிகளை உற்பத்தி செய்ய போகிறோம். நம்மளே எப்படி? இப்போ நகர்ப்புறம் அறிவிச்சிட்டிங்க, நகர்ப்புறத்துல எல்லாம் ஃப்ளாட்ஸு, அப்பார்ட்மெண்ட்ஸு இப்படியா இருக்குது, சிறு சிறு வீடுகள் எல்லாம் இருக்குது, இதில் எங்கே இடமே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இடம் இல்லை, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, இதே தாங்க இதுக்கு வழி. இப்போ நீங்கள் மனசு இருக்குது, நான் என் வீட்டில் காய்கறி வளர்க்கணும், விஷமில்லாத காய்கறியில் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாப்பிட்ணுன்னு ஒரு தீர்மானமான முடிவோடு இருந்தீங்கன்னா இதுக்கு நாங்கள் கை கொடுக்குறோம். எப்படி? இந்த நீங்களே செய்து பாருங்கள் அப்படிங்கிற ஒரு கிட்டு தலைன்னு சொல்கிறோம். அந்த கிட்டு நாங்கள் தோட்டக்கலைத்துறை மூலமாக விநியோகம் செஞ்சுட்டு வரோம், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்க மேடம், இந்த கிட்டில் என்னென்ன இருக்கும், எப்படி செய்யணுங்கிறத யார்கிட்ட கேட்டுக்கிறத நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த கிட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, அதை எப்படி நம்ம சாகுபடி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த கிட்டிலங்க 24 பொருட்கள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம தென்னை நார்கழிவு இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா மிஷினில் போட்டு கம்ப்ரஸ் பண்ணி கேக்கு வடிவில் தரோம். அந்த கேக்கு வந்து 20 கேக்கு உங்களுக்கு ஒரு பாலித்தீன் பேகை நல்லா கவர் பண்ணி அந்த பேக்குக்குள்ளே வச்சு அந்த 20 கேக் உங்களுக்கு கொடுக்குறோம். அது ஒரு பொருள். அப்புறம் வந்து ஒரு பூவாளி, 5 லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு பூவாளி, ஒரு ஸ்ப்ரேயர், மருந்து பூச்சி மருந்து தேவை இருக்காது இருந்தாலும் ஒரு ஸ்ப்ரேயர், அப்புறம் உரம், அதாவது 19 19 19 நீரில் கரையக்கூடிய உரம் வந்து 2 கிலோ கொடுக்குறோம். அப்புறம் வந்து மண்ணை கிளறதுக்கு ஒரு ஃபோர்க்கு முள்கரண்டியும், மண்ணை அள்ளுறதுக்கு ஒரு ஷவல், அடுத்தபடியாக வந்து 9 வகையான காய்கறி விதைகள். இப்போ நீங்கள் அந்த கேக்கை வாங்கிட்டு போய் வீட்டில் அந்த இதெல்லாம் ரெடி பண்ணும்போது உடனே நடுறதுக்கு விதை வேணும், அதுக்காக 9 வகையான காய்கறி விதையும் அது கூடவே உங்களுக்கு கொடுக்குறோம். அதோட ஆர்கானிக்கில் வளர்க்கணுங்கிற ஒரு முழு மூச்சாக நம்ம இறங்கியிருக்கிறதுனால அசோஸ்பெரில்லம், பாஸ்போ பாக்டீரியா, ட்ரைக்கோடர்மா விரிடி, சூடோமோனஸ் அப்படிங்கிற நோயையும் பூச்சியையும் எதிர்ப்பு தன்மை கொடுக்கக்கூடிய இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸும் உங்களுக்கு நாங்கள் இந்த தலையோடையே கொடுக்குறோம். இது எல்லாம் விட மிக முக்கியமாக ஒரு கிட்டில் வந்து செயல்முறை விளக்க கையேடு, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த செயல்முறை விளக்க கையேடு இதோடு கொடுக்குறோம் நாங்கள். இதில் வந்து ஆரம்பத்தில் அந்த பைய அந்த கிட்டில் இருக்கிற அந்த தென்னை நாற்கழிவிலான கேக் வடிவிலான அந்த அந்த நாற்கழிவை எப்படி தயார் பண்ணணும் நடவுக்கு அப்படிங்கிற முதல் ஸ்டெப்பிலிருந்து அதை அறுவடை வரைக்கும் புகைப்படங்களோட விளக்க கையேடு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்குறோம். தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு தமிழில் படிக்கிறதுக்கு வசதியாகவும் ஆங்கிலம் மட்டுமே தெரிஞ்சவங்களுக்கு ஆங்கிலத்தில் படிக்கிறதுக்கு வசதியாகவும் அந்த ஒரே புக்கில் இரண்டு மொழியிலையும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்குறோம். அதற்கான விளக்கங்கள் எப்படி வளர்க்கணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதான அனைத்து தொழில்நுட்பங்களும் அந்த கையேடில் இருக்குது. அதை நீங்கள் படித்து பார்த்தாலே ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை கூட அழகாக படிச்சுட்டு வீட்டில் உங்களோட உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அதை காய்கறிகளை வளர்க்குறதுக்கான ஒரு ஆர்வத்தோட குழந்தைகளும் நீங்கள் இதில் ஈடுபடுத்தலாம். சரி, இப்போ நீங்கள் ஒரு கிட்டு என்ன விலைன்னு கேட்பீங்க. இது வந்து மொத்தமாக இந்த 24 பொருள்கள் அடங்கிய கிட்டு 2,650 ரூபாய் பெருமானம் உள்ளதுங்க. 50% மானிய விலையில் உங்களுக்கு 1,325 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துட்டு வரோம். ஒரு நபருக்கு ஒரு தலை கொடுக்குறோம். அதிகபட்சமாக 5 தலைகள் வரை 5 கிட்டுகள் வரை உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு கொடுக்குறோம். இப்போ 5 கிட்டுகள் வாங்கிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு மொட்டை மாடியில் அதிகமான இடம் இருந்தால் நீங்கள் 5 தலைகளை 20 பை x 5 100 பைகள் கிடைக்கும். அதை அப்படியே நீங்கள் வளர்த்துக்கலாம். இப்போ முதல்ல வந்து ஒரு கிட்டு எப்படி ரெடி பண்ணுறது எப்படி நடவு போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேங்க. முதல்ல அந்த பையன் வாங்கிட்டு வந்து அந்த பாலித்தீன் கவர் இருக்கும், அதை வந்து சீல் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து கத்திரிக்கோளால் ஒரே சீராக நீங்கள் கட் பண்ணி அதை விரிக்கணும். விரித்தோன்னே உள்ளே வந்து கேக் வடிவில் பிஸ்கட் கலரில் இருக்கும். அதில் வந்து 10 to 12 liter தண்ணி நீங்கள் அதில் ஊற்றணும். அது அப்படியே தண்ணியை குடித்து அப்சர்வ் ஆகி பெருக்கும். அப்போ அந்த பை முழுவதும் அது நிறைஞ்சு நிற்கும். இதே மாதிரி 20 பையிலையும் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிக்கணுங்க. அடுத்தது வந்து ஒரு இதை வந்து நம்ம அசோஸ்பெரிலாம் பாஸ்போபாக்டீரியா ட்ரைக்கோடர்மா சூடோமோனஸுங்கிற இந்த அங்கக பொருள்களை ஆர்கானிக் மென்யூரை வந்து அதை நீங்கள் வந்து 20 கிலோ வெர்மிக்கம் போஸ்ட்டு வெளியே வாங்கிக்கலாங்க. வெர்மிக்கம் போஸ்ட்டை வாங்கி இந்த 4 வகையான மருந்துகளை அதில் தனியாக போட்டு நல்லா கலக்கணும். தரவாக கலக்கிட்டு ஒவ்வொரு பையுக்கும் ஒவ்வொரு கிலோ வீதம் நீங்கள் கலக்கி வச்சுருக்கிற அந்த மருந்தோடு கலக்கி வச்சுருக்கிற அந்த மண்புழு உரத்தை நீங்கள் பையில் ஒவ்வொரு கிலோ போட்டு நார்கழிவோட தரவாக மிக்ஸ் பண்ணணுங்க. இப்போது இது ஏன் அப்படி பண்ணுறோன்னா, இந்த ஊடகம் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு இனட் மெட்டீரியல். அதில் வந்து மண்ணுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கோ அதே மாதிரி அதையும் நம்ம கொண்டு வரோம். மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லக்கூடிய அந்த உயிர்களெல்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு தான் இந்த மருந்துகளை எல்லாம் நம்ம அந்த தென்னை நார்கழிவோட சேர்த்து மண்ணை தயார் பண்ணுறோம். இப்போ ஒரு ப்ரௌன் கலராக இருக்கிற இந்த மண்ணானது கருப்பு நிறமாக மாறும். தினமும் பூவாளியை மூலமாக தண்ணி ஊற்றிட்டு வரணும். நல்லா மண்ணை கிளறி விடணும். 4வது நாள் வந்து கீழே இருக்க மண் மேலே வர மாதிரியும் மேலே இருக்க மண் கீழே வர மாதிரி தரவாக நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணணும். இந்த மண்ணோட நிறம் வந்து மாறுறதுக்கு 7 to 8 நாள் 10 நாள் வரைக்கும் ஆகலாம். இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, விதைகள் 9 வகையான விதைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதில் நேரடியாக விதைக்கக்கூடிய விதைகள் எதது பார்த்தோம்னா வெண்டை, கொத்தவரை, செடியவரை, கீரை வகைகள், பாலக்கீரை, முள்ளங்கி, இவைகளெல்லாம் நேரடியாக விதைக்கலாம். நீங்கள் ஒரு பையில 4 வித போடலாம். பாலக்கீரையாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஒரு 20-25 விதைகளை தூவி விடலாம். இதே கீரை விதையாக இருந்தால் கொஞ்சம் மணலை சேர்த்துக்கணுங்க. கொஞ்சம் மணல் கூட சேர்த்து தூவி விட்டு அது மேலே நியூஸ் பேப்பரை ஸ்ப்ரெட் பண்ணி பூவாளியால் தண்ணி ஊற்றணும். விதைகள் முளைக்க ஆரம்பித்ததும் அந்த பேப்பரை எடுத்துடலாம். இது வந்து நேரடியாக விதைக்கக்கூடிய விதைகளுக்கான தொழில்நுட்பம். இப்போ வந்து கத்தரி, தக்காளி, மிளகாய் இது அத்தனையும் மிக சிறியதாக இருக்கும் விதைகள். அதை நாற்று விட்டு தான் நம்ம நடணும். அதுக்கு குழித்தட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்போம். அதில் 50 குழிகள் இருக்கும். அந்த குழிகளில் தக்காளி விதை ஒரு 10 குழியிலையும் உங்களுக்கு தேவையான மிளகாய் நாற்று, கத்திரி நாற்று இவைகளை வந்து ஒவ்வொரு அந்த குழித்தட்டில் நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கிற அந்த தென்னை நாற்கழிவு அந்த கருப்பு நிறமாக மாறி இருக்குன்னு சொன்னே இல்லைங்களா, அந்த தென்னை நாற்கழிவையே எடுத்து இந்த குழித்தட்டில் நீங்கள் நிரப்பிக்கணும். அடுத்தபடியாக ஒவ்வொரு குழியோட நடுப்பகுதியிலையும் மையத்துலேயும் ஒவ்வொரு விதை ஒரு 1/4 inch அளவு போதுமானதுங்க. அந்த குழியில் நடு பகுதியில் வச்சு அதை மண்ணை போட்டு மூடி தண்ணி ஊற்றிட்டு ஒரு பாலித்தீன் ஷீட் மூலம் கவர் பண்ணிட்டீங்கன்னா 3வது நாள் 4வது நாள் விதைகளை முளைக்க ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு அந்த பாலித்தீன் ஷீட்டை எடுத்துடணுங்க. இப்போ நாற்றுகள் வந்து ஒரு 20-25 நாளையில் ரெடி ஆயிரும். இப்போ நீங்கள் இந்த குழித்தட்டை வெயிலில் வைக்கணும். மதியம் அதிகமாக கடுமையான வெயில் இருக்கும் பார்த்தீங்களா, 12 to 2 அந்த நேரத்தில் நிழலில் வச்சுருங்க. காலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலேயும் வெயில் படும்படியே அந்த குழித்தட்டை வச்சோம்னா நாற்றுகள் 25 to 30 நாளில் தயாராகிடுங்க. இப்போ தயாராகிவிட்ட நாற்றுகளை நீங்கள் பாலித்தீன் பையில் ஒரு பைக்கு 4 நாற்றுகள் வீதம் நீங்கள் நடவு செய்யலாம். இப்போ ஒவ்வொரு காய்கறியும் 4 பைகள் தயார் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு குடும்பத்திற்கு, நாலு நபர்கள் கொண்ட குடும்பத்துக்கு ஒரு அரை கிலோ கத்திரிக்காய், அரை கிலோ வெண்டைக்காய் வேணும் அப்படின்னா ஒரு அறுவடைக்கு உங்களுக்கு அழகாக கிடைக்கும். ஒவ்வொரு காய்கறியும் நாலு நான்கு பைகள் வந்து நீங்கள் நாற்றுக்களை நட்டு பராமரித்துட்டு வரணும். நீங்கள் அடுத்தபடியே கேட்கலாம், பூச்சி நோயெல்லாம் தாக்குங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பூச்சி நோய் வந்து சப்போஸ் உங்களுக்கு பூச்சி நோய் உங்கள் கண்ணுக்கு தென்பட்டால் நீங்கள் வந்து கைவித்திய, நம்ம பாட்டி வைத்தியம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாட்டி வைத்தியம் இதுலேயும் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல பூண்டு வந்து 18 கிராம் எடுத்துக்கணும். அது தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு பசம் மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். அடுத்தபடியாக 9 கிராம் மிளகாய், 9 கிராம் இஞ்சி, இதையெல்லாம் எடுத்து நல்லா அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சிட்டு ஒரு 2 தேக்கரண்டி, இந்த காதி பார் சோப் இருக்கு இல்லைங்களா, நம்ம துவைக்கிற காதி பார் சோப், அதில் ஒரு 2 தேக்கரண்டி அதை கரைச்சிக்கணும். கரைச்சி அந்த காதி பார் சோப்பு அதோட அந்த 1 லிட்டரு கரைசலோடு கலந்துட்டு அந்த அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி நாங்கள் கொடுத்துருக்க ஸ்ப்ரேயர் மூலமாக நீங்கள் அழகாக எல்லா செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணிடலாம். இது வாரம் ஒரு முறை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதை நீங்கள் அழகாக கடைப்பிடிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வருமுன் காப்பது தான் ரொம்ப நல்லது. பூச்சியும் நோயும் வந்த பிறகு நீங்கள் இதை அடிக்கிறத விட வீட்டில் ஒவ்வொரு சண்டையும் எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த டைம் வந்து நீங்களும் குழந்தைகளும் சேர்ந்து நல்ல ஒரு விளையாட்டு போக்கில் நீங்கள் இதை அழகாக கடைப்பிடிக்கலாம். ஒவ்வொரு வாரமும் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா பூச்சியோ நோயோ இந்த செடிகளை பக்கமே வராதுங்க. அப்படி அதையும் மீறி உங்களுக்கு கண்ணில் தென்பட்டுச்சுன்னா வெயில் காலத்துலலாம் அசுவினி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மீறி உங்களுக்கு வர மாதிரி தோணுச்சுன்னா நாங்கள் வந்து நீம் பேஸ்டு ஒரு பூச்சி மருந்து கொடுத்துருக்குறோம். அதாவது வேப்பம் கொட்டையிலேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பூச்சி மருந்து, அதுவும் ஆர்கானிக் தான். அது 1 லிட்டருக்கு 4 மில்லி வீதம் கலந்து ஸ்ப்ரேயர் மூலம் நீங்கள் அடிக்கலாம். நான் சொன்ன அந்த பாட்டி கைவேத்தியத்தில் எல்லா நோயும் பூச்சியும் கட்டுப்படும். அது மீறி வந்தால் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அடுத்தபடியாக அதில் வந்து தென்னை நார்க்கழிவு வந்து ஒரு இனட் மெட்டீரியல், ஒரு ஊடகம்னு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அதில் சத்து எதுவும் இருக்காது. அப்போ வளர்கிறதுக்கு சத்துக்கள் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, NPKங்கிற உரம் வந்து 19:19:19 ஒரு சமச்சீர் அளவாக கலக்கப்பட்ட ஒரு நீரில் கரை உரம் உங்களுக்கு கொடுத்துருக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் வீதம் கலந்து எல்லா செடிகளுக்கும் நீங்கள் ஊற்றிட்டு வரணும். அதுவும் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சால் போதும். இப்போ வந்து 40 நாள் 45 நாள் ஆகும்போது எல்லா செடிகளும் பூக்கள் வளர ஆரம்பிச்சிடும். பூக்கள் விடுற பருவத்தில் நீங்கள் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ஸ்பூன் வீதம் கலந்து அதையே நீங்கள் எல்லா செடிகளுக்கும் ஊற்றணும். அடுத்தது காய் விடுற பருவம் வரும். காய் விடும்போது அதிக சத்துக்கள் தேவைப்படும். காய் கிடைக்கிற சமயத்தில் 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ஸ்பூன் போட்டு நீங்கள் அதை எல்லா செடிகளுக்கும் அழகாக தெளிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து செடிகள் வந்து கண்ணுக்கு முன்னாடியே வளர்ந்து வர்றதை பார்க்க உங்களுக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் காய் வந்து நம்ம வீட்டில் விளைஞ்ச காய்கறி எடுத்து நீங்கள் பச்சை பசேலுங்கிற காய்கறியை அப்போ எடுத்து சமைச்சு சாப்பிட்றது ஒரு தனி ருசிங்க. அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி காய்கறியெல்லாம் வளர்த்துட்டு வரோம். முக்கியமானது ஒன்றுங்க, ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் ஒரு ஏப்ரல் மே மாதங்களை இதை வந்து சாகுபடி செய்கிறது தவிர்க்கிறது நல்லது. அப்படியும் சாகுபடி தொடர்ந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷேட்நெட், 50% ஷேட்நெட் இருக்குங்க, பச்சை கலரில் ஷேட்நெட் விற்கும் கடைகளில், அது வாங்கி வந்து நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஸ்காச்சிங் சன்னுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மொட்டை மாடியில் அந்த ஷேட்நெட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். அப்புறம் ஆரம்பத்தில் அந்த நடவுக்கு முன்னாடி வந்து சில டைம் மழை அதிகமாக இருக்கலாம் இல்லைங்களா, மழை காலத்தில் அதிகமாக இருக்கும்போது இல்லைனா தண்ணி தெரியாமல் நீங்கள் அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்னா, தண்ணி ட்ரெயின் ஆகிறதுக்கு பேக்கோட கீழ் பாகத்தில் ஒரு 4 ஓட்டை பென்சிலால் ஜஸ்ட் ஒரு குத்தி விட்டிங்கன்னா போதும். அந்த ஓவராக நீங்கள் தெரியாமல் ஊற்றின எக்ஸஸ் வாட்டர் எதுனாலும் ட்ரெயின் ஆகிடுங்க. அந்த செடி நடுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஹோலை போட்டுடலாம். ஒரு பேக்கில் 2 சைட்லேயும் 2 ஹோல் போட்டிங்கன்னா போதும். அடி பக்கத்தில் நான் முன்னமே சொன்னது பிரகாரங்க, ஏப்ரல் மே மாதங்களில் வந்து ஹெவி சன்ஸ்கார்ச் இருக்கனால வழக்கமாக இருக்கலாம். இல்லை ஏற்கனவே நம்ம போட்டேன் ஜனவரி பிப்ரவரிலேயே நான் வந்து நாற்றுக்கள் நட்டு தயாராகிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி 50% ஷேட்நெட்டு நீங்கள் மாடியில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இல்லை அது ப்ரொவைட் பண்ண வழி இல்லாத வசதி இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா, அந்த பில்டிங்கோட நிழல் ஒரு பக்கமாக வர்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, தினமும் ஒரு பக்கம் நிழல் வர மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இந்த பேக்குகளை நீங்கள் நகர்த்தி வச்சுக்கலாம். இது வந்து லேடிஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வெயிட்டே இல்லாத ஒரு ஊடகம் தாங்க இந்த தென்னை நார்கழிவு. ஸோ நீங்கள் அழகாக அந்த பேகை வந்து நகர்த்தி வச்சுக்கலாம். ஓரத்தில் நகர்த்தி வச்சுட்டு நீங்கள் அதை வந்து டைரக்ட் சன்லைட் வந்து காப்பாற்றலாம். அதே மாதிரி மழை காலங்களில் ரொம்ப ஹெவி டவுன் போர் இருக்கும்போதும் நிறையா நாற்றுகள் வந்து மழையில் அடிபட்டு அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சமயங்கள்லையும் சன்ஷேட்லேயோ இல்லை மொட்டை மலையில் ஒரு ஓரமாகவும் நீங்கள் ஷேட் ப்ரொவைட் பண்ணி வைக்கலாம். இல்லைன்னா அந்த மழை நீர் தாக்காமன்னா ஒரு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இதை வந்து ஒரு ப்ரொவைட் பண்ணிக்கலாங்க. இப்படி இந்த மாதிரியான முறையில் நம்ம வளர்க்கலாம். தக்காளி செடியை வரையெல்லாம் உயரமாக வளரும் போது கொஞ்சம் காற்றுக்கு அதுக்கு சாயறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ சின்ன சின்ன மூங்கில் தப்ப இல்லைன்னா சின்ன குச்சிகளை வச்சு நூல் வச்சு நீங்கள் அந்த செடிகளை ஸ்ட்ரெயிட்டாக தாங்கு குச்சி வச்சு கட்டிடலாம். இந்த மாதிரி முறையில் வந்து நம்ம வளர்த்துட்டு வரலாம். நீங்கள் வந்து விருப்பம் உள்ளவங்க வந்து இந்த தழைகள் வேணுங்கிறவங்க லாலி ரோடில் தோட்டக்கலை துணை இயக்குனர் அலுவலகத்தில் இதை கொடுத்துட்டு வரோம். வேணுங்கிறவங்க வந்து அவங்கவுங்க வீட்டு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் இல்லைன்னா ஓட்டர் ஐடி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்தாலும் கொண்டு வந்து நீங்கள் அங்கேயே பணத்தை கட்டி அந்த கிட்டுக்குரிய பொருட்களை நீங்கள் எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த காய்கறி வளர்க்குறதுனாலங்க சுற்றுப்புற சூழல் வந்து பாதுகாக்கப்படுது. ஏன்னா மருந்தே அடிக்காமல் தான் நம்ம காய்கறிகள் உற்பத்தி பண்ணுறோம். நமக்கு தேவையான பிராணவாயு அதிகளவு கிடைக்குது. காற்று மாசுபடுதல் காரணமாக கரியமில வாயு கந்த டை ஆக்சைடு இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து காற்று வந்து தூய்மையாகிறது. ஏன்னா உணவு உற்பத்திக்கு வந்து இலை நம்ம பச்சையான்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு தேவையாக இருக்குது. ஸோ அதை எடுத்துட்டு இது உணவுப் பொருட்களை தயாரிக்கும் போது நம்மளுக்கு பிராணவாயு வெளிவிடுது. ஸோ இப்போ அதிக அளவு நம்மளுக்கு பிராணவாயு கிடைக்குது. மண்ணரிப்புங்கிற அந்த பிரச்சனையே இருக்காது. மட்கின பிறகு நல்ல உரமாக பயன்படுது. நம்ம வாழை இடத்தை சுற்றி செடிகளை வளர்க்கறனால தூய்மையான காற்றும் கிடைக்குது. அதே மொட்டை மாடியில் நம்ம இந்த கார்டனை போடும்போது நம்ம வீடும் கொஞ்சம் குளுமையாக இருக்குது. 20% அந்த வெயிலோட தாக்கத்தையும் குறைக்குது. அப்புறம் இன்னொன்று முக்கியமானதுங்க, இந்த மொட்டை மாடியில் நீங்கள் போடும்போது சீப்பேஜ் தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா, நீர் தேங்காத இடமா செலக்ட் பண்ணிக்கணும். மேற்கொண்டு சீப்பேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து 4 மீட்டர் 4 மீட்டர் சைஸ் உள்ள ஒரு பாலித்தீன் ஷீட்டும் கொடுக்குறோம். அதை நீங்கள் முதல்ல அந்த பாலித்தீன் ஷீட்டை விரிச்சிட்டு இந்த பேக்கில் நீங்கள் 5x4 வீதம் ஒரு 5 வரிசையாக நீங்கள் அடுக்கிக்கிட்டு கூட இது பண்ணலாம். இடையில நடந்து போகிறதுக்கு இடவெளி விட்டு வரிசையாக பேக்குகளை அடிக்கிட்டோம்னா அப்பப்போ களைச்செடிகளை நீக்கிடணும். அது வந்து நம்மளோட மெயின் செடிக்கு வந்து காம்படிட்டராக இருக்கும். ஸோ களைச்செடிகள் எப்போ கண்ணில் பார்த்தாலும் எடுத்து கீழே போட்டுடணும். அடுத்தபடியாக வந்து நடக்கிறதுக்கு இடம் விட்டு தண்ணி ஊற்றுறதுக்கும் மற்ற எல்லா ஆப்ரேஷன்ஸும் செய்கிறதுக்கு அதுக்கு காற்றோட்டமும் சூரிய வெளிச்சமும் சம அளவில் கிடைக்கிற மாதிரி பைகளை நீங்கள் வரிசையாக அடுக்கி வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்ல முறையில் இதை வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு 20 பையை வந்து காய்கறிகள் எல்லாம் போட்டிங்கன்னு வைங்க, இன்னொரு கிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். 2வது கிட்டு வாங்கிட்டீங்கன்னா அதில் ஒரு 20 பை கிடைக்கும் இல்லைங்களா. அப்போது இந்த காய்கறிகள் எல்லாம் வந்து அறுவடை முடியும் தருவாயில் இருக்கும்போது 4 to 5 மாதம் வரைக்கும் இந்த காய்கறிகள் கிடைக்கும். அடுத்தபடியாக நீங்கள் காய்கறிகள் வந்து முடிஞ்ச பிறகு மறுபடியும் நீங்கள் ஒரு 2 மாதம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இதை தவிர்க்கிறதுக்கு இன்னொரு கிட்டும் வாங்கி மொட்டை மாடியில் இந்த பயிர் ரெடி பண்ணி வச்சுட்டு நாற்றுக்களை குழித்தட்டு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த குழித்தட்டில் நாற்றுக்களை போட்டு ரெடி பண்ணும்போது இந்த காய்கறிகள் எல்லாம் முடிகிற சமயத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த நாற்றுக்களை இன்னொரு 20 பையில் நட்டு வச்சிட்டிங்கன்னா முதல்ல நடப்பட்ட காய்கறிகள் எல்லாம் அறுவடை முடியும் தருவாயில் வந்து இந்த 20 பையில் இருக்க காய்கறிகள் மறுபடியும் உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது நீங்கள் வந்து வருஷம் முழுவதும் இந்த காய்கறிகளை மருந்தடிக்காத காய்கறிகளை நீங்கள் இந்த கிராப் ரொட்டேஷனுங்கிற முறையில் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க. அதனால் ஒரு குடும்பத்துக்கு 2 கிட்டு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷம் பூராவும் காய்கறி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ ஒரு செட் ஆஃப் பேக்ஸ் 20 பையில் வந்து காய்கறிகள்லாம் வளர்ந்து நம்ம அறுவடை பண்ணி முடிச்சிடும். அந்த பேகை மறுபடியும் உபயோகப்படுத்தலாமான்னு நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம். பேக்கில் இருக்கிற தென்னை நாற்கழிவுங்க 20 பேக்கில் இருக்கிறதையும் ஒரு இடத்துல நல்லா கொட்டிட்டு அதில் இருந்து வேர்கள் அறுவடைக்கு பிறகு மண்ணில் இருக்கிற வேர்கள்லாம் நிறையா இருக்கும், அதையெல்லாம் நல்லா களைஞ்சி எடுத்து கொட்டிடணுங்க. மறுபடியும் ஒரு 20 கிலோ தேங்காய் நார் கழிவு கிடைச்சிதுன்னா அதோட வந்து ஒரு 10 கிலோ நல்லா மக்கின உரம் இல்லைந்து வெறுமி கம்போஸ்ட் உரமே நீங்கள் வாங்கிட்டு அதே மாதிரி நான் சொன்ன 4 மருந்து ட்ரைகோடர்மா விரிடி சூடோமோனஸ் அசோஸ்பிரிலம் பாஸ்போபெக்டரா இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேயும் கிடைக்குதுங்க. அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி அதோட மிக்ஸ் பண்ணி அந்த 20 கிலோ தேங்காய் நார்கழிவு மற்றும் 10 கிலோ வெர்மி கம்போஸ்ட்டு இந்த 4 மருந்தையும் கலந்து மறுபடியும் அதை நல்லா நம்ம 20 பையில் நிரப்பிக்கலாங்க. இந்த பேகை வந்து குறைஞ்சபட்சம் 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இந்த பையில் வந்து இந்த தென்னை நார்கழிவு இப்படி ஊற்றமேற்றி மறுபடியும் நீங்கள் அதே பையில் நிரப்பி காய்கறிகளை வளர்த்தலாம். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்குதுங்க. இப்போ அந்த பேகெல்லாம் ரெடி பண்ணி நாற்றெல்லாம் நடுறோம் இல்லைங்களா, நடுறதுக்கு முன்னாடியும் தினமும் தண்ணி ஊற்றணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகி உங்களுக்கு மண்ணை வந்து ப்ரௌன் கலராக இருக்கிற அந்த ஊடகத்தை கருப்பு நிறமாக மாற்றி கொடுக்கும் இல்லைங்களா. இப்போ நாற்றெல்லாம் நட்டுட்டீங்க பையில், தினமும் தண்ணி ஊற்றணும். தென்னை நாற்கழிவுக்கு வாட்டரை ஹோல்டு பண்ணி வைக்கிற கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது, அதனால் நீங்கள் பூவாளி மூலம் அளவாக பார்த்து ஊற்றணும். தினமும் தண்ணி ஊற்றணுங்க. ரொம்ப வெயில் காலமாக இருந்தால் காலையிலையும் மாலையிலையும் ஊற்றலாம். எப்போவுமே நல்ல வெயில் அடிக்கிற நேரத்தில் ஊற்றாதீங்க தயவுசெய்து. காலையில் ஒரு 8 மணிக்கு முன்னாடியும் மாலை வந்து 5 மணிக்கு அப்புறமும் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா செடிகள் ரொம்ப நல்ல முறையில் வளர்ந்து வருங்க. தண்ணி வந்து அது தேவையான்றதை நீங்கள் ஊடகத்தை இப்படி தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பிடி எடுத்து நீங்கள் கையில் அப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து ஈரப்பதம் இருக்குங்கிறத நீங்களே உணர்வீங்க. அப்போ வந்து இருந்ததுன்னா தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இல்லை மேல்புறமெல்லாம் நல்லா காஞ்சி போயிருந்ததுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றணும். செடிகள் வளர வர உங்களுக்கு அதோட செடிகளோடவே நீங்களும் பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இது வந்து நம்ம வீட்டில் நம்மளே வளர்த்து காய்கறிகளை சாப்பிடும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமும் நம்ம குடும்பத்தார்களோட ஆரோக்கியமும் நல்ல முறையில் பராமரிக்கிறதுக்கு நம்ம வீட்டு பெண்கள் வந்து இதுக்கு வழிவகுக்கணும். அதனால் இந்த திட்டத்தை அனைத்து பெண்மணிகளும் இந்த திட்டத்தில் சேர்ந்து இந்த தழைகளை வாங்கி வீட்டில் காய்கறி வளர்த்து பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை தமிழக அரசின் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை நகர்ப்புற தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தி வரும் நீங்களே செய்து பாருங்கள் வீட்டு மேல்தளத்தில் ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல் குறித்த விளக்கங்கள் கேட்டீர்கள். இந்த திட்டம் பற்றிய விளக்கங்களை உங்களுக்காக வழங்கியவர் தொண்டாமுத்தூர் தோட்டக்கலை உதவி இயக்குனர் வசந்தி ஞானசேகரன் அவர்கள்.